வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்படும் மீனவர்கள் மற்றும் அவர்களது மீன்பிடி படகுகளை விடுவிப்பது தொடர்பாக இலங்கை அதிபரிடம் பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். பிரதமர் நாளை திறந்து வைக்கும் புதிய பாம்பன் ரயில் பாலம் தமிழ் கலாச்சாரத்திற்கு பெருமை சேர்க்கும் வகையில் அமைந்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் தேர்தல் செலவினங்களை கணிசமாக குறைக்கும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். வக்ஃப் மசோதாவை சரியாக புரிந்து கொள்வதற்கு ஏதுவாக மத்திய சிறுபான்மையினர் விவகாரங்கள் துறை அமைச்சகம் சில விளக்கங்களை இன்று வெளியிட்டுள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் தில்லி அணிக்கு எதிரான ஆட்டத்தில் சென்னை அணி வெற்றி பெற 184 ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். இலங்கையில் பயணம் மேற்கொண்டுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைநகர் கொழும்பில் அந்நாட்டு அதிபர் திரு அனுரா திசநாயக்கவுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகள் நடத்தினார். இந்த பேச்சுவார்த்தைகளுக்கு பின் பாதுகாப்பு ஒத்துழைப்பு, மின் உற்பத்தி, இலங்கையின் கிழக்கு மாகாணத்திற்கு மானிய உதவி, சுகாதாரம் உள்ளிட்ட துறைகளில் பல்வேறு ஒப்பந்தங்கள் இன்று கையெழுத்தாயின. திரிகோணமலையில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸுடன் இணைந்து மேற்கொள்ளும் மின் உற்பத்தி திட்டமும், சாம்பூரில் 120 மெகாவாட் திறன் கொண்ட சூரிய மின்சக்தி திட்டத்தை செயல்படுத்துவதற்கான ஒப்பந்தங்களும் இரு தலைவர்கள் முன்னிலையில் கையெழுத்தாயின. தம்புலாவில் தானிய சேமிப்பு கிடங்கு அமைப்பதற்கும், ஆன்மீக தலங்களில் 5000 சூரிய சக்தி மேற்கூரை அமைக்கும் திட்டங்களை மேற்கொள்வதற்கும் ஒப்பந்தங்கள் கையெழுத்தாயின. முன்னதாக நடத்திய இருதரப்பு பேச்சுக்களில் இலங்கை அரசியல் சாசனம் 13வது திருத்தத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றும், அதன் அடிப்படையில் மாகாண தேர்தல்கள் குறித்த காலத்தில் நடைபெறுவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு நரேந்திர மோடி இலங்கை அதிபரை கேட்டுக் கொண்டார். இந்திய பெருங்கடல் பகுதியில் பாதுகாப்பு ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்தும் விவாதிக்கப்பட்டது. இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்படும் மீனவர்களை உடனடியாக திருப்பி அனுப்பவும், அவர்களின் மீன்பிடி படகுகளை ஒப்படைக்கவும் மனிதாபிமான அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பிரதமர் கேட்டுக் கொண்டார். வரும் நாட்களிலும் இருதரப்பு விஷயங்களை பகிர்ந்து கொள்வதற்கும் இரு நாடுகளும் உறுதிபூண்டுள்ளதாகவும் இரு தலைவர்களும் தெரிவித்தனர். ராமேஸ்வரத்தில் நவீன தொழில்நுட்பத்துடன் கட்டப்பட்டுள்ள பாம்பன் ரயில் பாலத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை திறந்து வைப்பது நாட்டின் வரலாற்றில் முக்கிய மைல்கல்லாக திகழும் என்று ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், செங்குத்தாக மேலெழும்பும் வகையில் அமைக்கப்பட்டுள்ள இந்த பாலம் தமிழ் கலாச்சாரத்தையும் தொன்றுதொட்ட நாகரிகத்தையும் சிறப்பிக்கும் வகையில் அமைந்துள்ளதாக கூறினார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் வழிகாட்டுதலின்படி கலைநுட்பத்தை துடன் வடிவமைக்கப்பட்டுள்ள இந்த பாலம் தமிழகத்திற்கும் தமிழ் மொழிக்கும் பெருமை சேர்க்கும் வகையில் அமைந்துள்ளதாக தெரிவித்தார். இன்று ராமேஸ்வரம் செல்லும் மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் நாளை பாம்பன் புதிய பாலத்தை பிரதமர் திறந்து வைப்பதற்கான முன்னேற்பாட்டு பணிகளை பார்வையிடுகிறார். பிரதமரின் வருகையையொட்டி ராமேஸ்வரத்தில் கூடுதல் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. 3000-க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். தேர்தல் செலவினங்களை கணிசமாக குறைக்கும் நோக்கிலேயே ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் கொண்டுவரப்பட உள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். சென்னையை அடுத்த காட்டாங்குளத்தூரில் தனியார் நிகர்நிலை பல்கலைக்கழகத்தில் இன்று நடைபெற்ற அது தொடர்பான கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் அவர் பங்கேற்று பேசினார். 10 ஆண்டுகளுக்கும் மேலாக ஒரே நாடு ஒரே தேர்தல் குறித்து பேசப்பட்டு வரும் நிலையில் இது இறுதி வடிவம் பெற்று 2030 பிறகே நடைமுறைக்கு வரும் என்று கூறினார். மக்களவைக்கும் மாநில சட்டப்பேரவைகளுக்கும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடைபெற்றால் நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு பெரிதும் உதவிகரமாக இருக்கும் என்று திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார்.
ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் 5 வருஷத்துக்கு ஒரு முறை நடத்தினோம்னா, எலெக்ஷன் கமிஷன் ஒரு முறை தான் 5 வருஷத்துக்கு ஒரு தரம் லோக்சபா அசம்பிளி எலெக்ஷனுக்கு எலெக்ஷன் டியூட்டி கோசம் சில அதிகாரிகளை நியமிக்கிறாங்க, போலீஸ் பர்சனல் ஆர்ம் போர்சஸ் பர்சனல் எடுத்துட்டு வராங்க. இதெல்லாம் டிப்ளாய்மெண்ட் பண்ணிட்டா கிட்டத்தட்ட 12,000 கோடி ரூபாய் சேவிங் ஆகும். 1,00,000 கோடி ரூபாய் செலவு. 2024 எலெக்ஷன்ல லோக்சபா எலெக்ஷனுக்கு மாத்திரம் 1,00,000 கோடி எஸ்டிமேட்டட் எக்ஸ்பெண்டிச்சர் சப்ஜெக்ட் டு ஃபைனல் ஃபிகர்ஸ் சொல்லும் போது, எலெக்ஷன் கமிஷன் 5 வருஷத்துக்கு ஒரு முறை அசம்பிளியும் லோக்சபாவையும் சேர்த்து போட்டு நடத்தினா 12,000 கோடி ரூபாய் மினிமம் எஸ்டிமேட்டட் சேவிங்ஸ் நம்மளுக்கு கையில மிஞ்சுது. அதை நீங்க மக்கள் நலனுக்கு எத்தனையோ சேர்த்து ஸ்பெண்ட் பண்ணலாம். நம்ம நாட்டின் ஜிடிபிக்கு க்ரோத்துக்கு 1.5% இன்க்ரீஸ் வரும் அப்படின்னு நம்புறாங்க. 4.5 லாக் க்ரோர்ஸ் நம்ம எக்கானமில ஒன்னும் அதிகரிக்கும்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
இஸ்லாமியர்களின் நலன் காக்கும் வக்ஃப் மசோதா. ஏழை இஸ்லாமியர்கள் மற்றும் மகளிர் நலனுக்கானது. வக்ஃப் நிர்வாகத்தில் வெளிப்படைத்தன்மை. அனைத்து இஸ்லாமிய பிரிவுகளுக்கும் பிரதிநிதித்துவம். மகளிர் பிரதிநிதித்துவம் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. ஆவணங்கள் டிஜிட்டல் மயமாக்கம். வக்ஃப் வாரியங்கள் மற்றும் உள்ளூர் நிர்வாகங்களுக்கு இடையேயான ஒருங்கிணைப்பை மேம்படுத்துதல். மத வழிபாடு தொடர்பான நிர்வாகத்தில் இஸ்லாமியர்கள் மட்டுமே இடம்பெறுவர். வக்ஃப் சொத்துகள் முறையாக பயன்படுத்தப்படுவதை உறுதி செய்தல். இஸ்லாமியர்களின் நலன் மற்றும் மேம்பாட்டிற்காக வக்ஃப் வருவாயை அதிகரித்தல். இது சமூக நீதிக்கானது. வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான பயணத்தில் மோடி அரசு. தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள்.
வக்ஃப் மசோதாவை சரியாக புரிந்து கொள்வதற்கு ஏதுவாக மத்திய சிறுபான்மையினர் விவகாரங்கள் துறை அமைச்சகம் சில விளக்கங்களை இன்று வெளியிட்டுள்ளது. ஏற்கனவே உள்ள சொத்து சட்டத்தின்படி பதிவு செய்யப்பட்ட வக்ஃப் வாரிய சொத்துக்களை எக்காரணம் கொண்டும் திரும்பப் பெறப்பட மாட்டாது என்று தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. ஒருமுறை வக்ஃப் சொத்தாக அறிவிக்கப்பட்ட எதையும் அந்த வாரியத்தின் நிரந்தர சொத்தாகவே பராமரிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வக்ஃப் வாரியத்தின் இதர சிறுபான்மை சமூகத்தினரும் உறுப்பினராகலாம் என்றும் பெரும்பான்மை சமூகத்தினருக்கு அனுமதி இல்லை என்றும் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. வக்ஃப் வாரிய சொத்துக்களை நிர்வகிப்பது தொடர்பான விஷயங்கள் மட்டுமே புதிய மசோதாவில் இடம்பெற்றுள்ளது. வக்ஃப் வாரியத்துக்கு தாமாக முன்வந்து சட்டப்பூர்வமாக அளிக்கப்படும் சொத்துக்கள் புதிய விதிமுறையின் கீழ் கொண்டுவரப்படும். அரசின் சொத்துக்கள் வக்ஃப் சொத்தாக தவறாக முறைப்படுத்தப்பட்டிருந்தால் அதுகுறித்து மாவட்ட ஆட்சியர் நிலையிலான அதிகாரி மட்டுமே ஆய்வு செய்யலாம் என்றும், ஆனால் அந்த சொத்துக்களை மீண்டும் சட்டப்பூர்வமாக ஆர்ஜிதம் செய்வதற்கு புதிய மசோதாவில் வழிவகை செய்யப்படவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் தமிழகத்தின் பங்கு 9% உள்ளது என்று மாநில நிதி அமைச்சர் திரு தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார். தூத்துக்குடியில் இன்று புத்தாக்க தொழில் முனைவோரை ஊக்குவிக்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மத்திய புள்ளியியல் துறை தமிழகத்தின் வளர்ச்சி 9.6% உயர்ந்திருப்பதாக மதிப்பீடு செய்துள்ளது என்று தெரிவித்தார்.
ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன் துறையினுடைய சார்பிலே வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய ஆய்வறிக்கை வந்திருக்கிறது. அந்த ஆய்வறிக்கையின்படி நிலைத்த விலை விகிதங்களில் கான்ஸ்டன்ட் பிரைசஸ் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி என்பது 9.69% இன்றைக்கு அதிகரித்திருக்கிறது என்று அந்த அறிக்கை தெரிவிப்பது மிக முக்கியமான ஒன்று என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இதில் 3 முக்கியமான துறைகள். முதலாவது வைக்கக்கூடிய பிரைமரி தொகையக்கூடிய விவசாயம், இரண்டாவது துறையாக இருக்கக்கூடிய நம்முடைய உற்பத்தி துறையாக இருக்கக்கூடியதாக இருந்தாலும் சரி, அல்லது 3வது துறையாக இருக்கக்கூடிய நம்முடைய சர்வீசஸ் துறையாக இருந்தாலும், இவற்றில் விகிதங்களை பார்க்கும்போது சர்வீசஸ் துறை நமக்கு மிகுந்த பங்களிப்பினை அளித்திருக்கிறது. அதே போல நம்முடைய உற்பத்தி துறையும் அதற்கான குறிப்பிடத்தகுந்த அளவில் ஒரு பங்களிப்பை தந்திருக்கிறது. இந்த வளர்ச்சி என்பது இந்த விகிதத்திலே நாம் செல்லும் என்று சொன்னால், நாம் 2030 $1 trillion எக்கானமியை நாம் பெறக்கூடிய அளவிற்கு இந்த வளர்ச்சி விகிதம் நம்மை இட்டுச் செல்லும்.
இலங்கையில் தமிழர்களுக்கு 10,000 வீடுகள் கட்டித்தரப்படும் என்ற பிரதமரின் அறிவிப்பை வரவேற்பதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திரு தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். அரியலூர் மாவட்டம் காட்டாத்தூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இலங்கையில் உள்ள தமிழ் மக்களின் உணர்வுகளை மதிக்கின்ற வகையில் அவர்களின் கோரிக்கைகளை அந்நாட்டு அரசு நிறைவேற்ற பிரதமர் வலியுறுத்த வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். மாவட்ட செய்திகள். காஞ்சிபுரம் மாவட்ட வளர்ச்சிக்கான ஒருங்கிணைப்பு மற்றும் கண்காணிப்பு குழு கூட்டம் அதன் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான திரு டி ஆர் பாலு தலைமையில் ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது. விழுப்புரம் டாக்டர் எம்ஜிஆர் அரசு மகளிர் கலைக்கல்லூரியில் 971 மாணவிகளுக்கு வனத்துறை அமைச்சர் திரு பொன்முடி இன்று பட்டங்களை வழங்கினார். நெல்லை மாவட்டம் திசையன்விளை மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் உள்ள தாதுமணல் ஆலை உரிமையாளர்கள் அலுவலகங்களில் சிபிஐ அதிகாரிகள் இன்று சோதனை நடத்தினர். விளையாட்டுச் செய்தி. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் தில்லி அணிக்கு எதிரான ஆட்டத்தில் சென்னை அணி வெற்றி பெற 184 ரன் எடுக்க வேண்டும் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்று முதலில் ஆடிய தில்லி அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 183 ரன்னுக்கு ஆட்டம் இழந்தது. 184 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடி வரும் சென்னை அணி சற்று முன்வரை 11 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 76 ரன் எடுத்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்படும் மீனவர்கள் மற்றும் அவர்களது மீன்பிடி படகுகளை விடுவிப்பது தொடர்பாக இலங்கை அதிபரிடம் பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். பிரதமர் நாளை திறந்து வைக்கும் புதிய பாம்பன் ரயில் பாலம் தமிழ் கலாச்சாரத்திற்கு பெருமை சேர்க்கும் வகையில் அமைந்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் தேர்தல் செலவினங்களை கணிசமாக குறைக்கும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். வக்ஃப் மசோதாவை சரியாக புரிந்து கொள்வதற்கு ஏதுவாக மத்திய சிறுபான்மையினர் விவகாரங்கள் துறை அமைச்சகம் சில விளக்கங்களை இன்று வெளியிட்டுள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் தில்லி அணிக்கு எதிரான ஆட்டத்தில் சென்னை அணி வெற்றி பெற 184 ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.